நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் உலக நிமோனியா தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் நுரையீரல் மற்றும் காசநோய் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் எம் மதியழகன் அவர்கள் நுரையீரல் பாதுகாப்பு குறித்து பல தகவல்களை தற்போது நமது புதுகை பண்பலையில் வழங்க உள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
மனிதனின் உடல் உறுப்புகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் வந்து நுரையீரல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், அதோட செயல்பாடுகள்லாம் என்ன, அதோட பங்களிப்பு என்ன, ஒரு மனிதனை இயக்கக்கூடிய மிக முக்கிய பங்களிக்கக்கூடிய அந்த நுரையீரல் பற்றி நம்முடைய மருத்துவரிடம் விவரமாக கேட்கலாம். சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நுரையீரல் மற்றும் காசநோய் பிரிவின் உதவி பேராசிரியர் மருத்துவர் மா மதியழகன் பேசுகிறேன். வணக்கம்
சார். இப்போ வந்து ஒரு மனிதனுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது வந்து நுரையீரல். அதனால் வந்து அது எந்த அளவுக்கு அது வந்து பாதுகாப்பான முறையில் வச்சுக்கணும், அதோட செயல்பாடுகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
சுற்றுச்சூழலோட நேரடி பாதிப்பும் சுற்றுச்சூழலோட நேரடி தொடர்பு இருக்கிறது முக்கியமான உறுப்பு வந்து நுரையீரல். ஏன்னா மற்ற உறுப்பு எல்லாமே நமக்கு பாகங்கள் உடலுக்குள்ளார இருந்து அதற்கு பாதுகாப்பான உறையோ பாதுகாப்பான செயல்பாடோ இருக்கும். பட் நுரையீரல் மட்டும் நேரடியாக நீங்கள் வெளியிலிருந்து சுவாசிக்கிற காற்று, அந்த ஆக்சிஜன் காற்று, ஆக்சிஜன் மற்ற உறுப்புகளுக்கு அந்த காற்றின் வழியாக இரத்தத்தில் கலந்து அந்த இரத்தம் வந்து மற்ற பாகங்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்றதுக்கு நுரையீரல் மிகுந்த முக்கிய பங்கு வகிக்கிறது. இது நம்ம உடம்புல செயல்படுற மற்ற பாகங்கள்லேருந்து உடஞ்சி எரியிற கார்பன் டை ஆக்சைடு காற்றை வெளியில் விடுறதுக்கும் இந்த நுரையீரல் உறுப்பு தான் நமக்கு வந்து முக்கிய செயல்பாடாக இருக்குது. ஸோ சுற்றுச்சூழலோட நேரடி தொடர்புலையும் நேரடி கண்ணாடி போல இருக்கிறது வந்து நுரையீரல் உறுப்பு ஒன்று.
அந்த நுரையீரலோட அந்த செயல்பாடை சொன்னீங்க சார். நுரையீரலை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா, அதாவது என்னென்ன மாதிரியெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும், நம்ம என்ன செயல்பாடு பண்ணிக்கிட்டா அது நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியத்தை வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான செயல்பாடுகள் பண்ணால் நல்லா இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
முன்னாடி சொன்ன மாதிரி தான், நுரையீரல் வந்து நம்மளோட சுற்றுச்சூழலோட கண்ணாடி மாதிரி. சுற்றுச்சூழல் வந்து நார்மலாக இருக்குது, சுற்றுச்சூழலோட காற்று வந்து மாசுபட்டு இருக்குன்னா நேரடியாக முதல்ல பாதிக்கிறது வந்து நுரையீரல் தான். அதே மாதிரி நம்மளோட பழக்க வழக்கங்கள், இப்போ பீடி குடிக்கிறதோ இல்லை சிகரெட் குடிக்கிறதோ, இந்த மாதிரி பழக்க வழக்கங்களும் நுரையீரல் பாதிப்போட அளவை அதிகப்படுத்தும். இந்த பீடி சிகரெட் குடிக்கிற பழக்க வழக்கம் வந்து ஒருத்தருக்கு வந்து மினிமம் நமக்கு வந்து 10-20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் பழக்க வழக்கம் சொல்லுவாங்க. இந்த பழக்க வழக்கம் என்ன பண்ணுன்னா நுரையீரல் சுருங்கி விரிகிற தன்மையை வந்து குறைச்சிடும். சுருங்கி விரிகிற தன்மை குறையும் போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, என்ன தொந்தரவு வரும்னா, நமக்கு வந்து ஆக்சிஜன் காற்று உள்ளார போனாலும் நம்ம கெட்ட காற்றான கார்பன் டை ஆக்சைடு காற்றை வந்து வெளியில் விடுறதுக்கான அந்த மூச்சு வந்து கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு, அந்த கெட்ட காற்றோட அளவு வந்து ரத்தத்துலையும் கலக்க ஆரம்பிக்கும். ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்கும் போது அது மற்ற பாதிப்பையும் ஏற்படுத்தும். மற்ற பாதிப்புனா நுரையீரலுக்கு அடுத்து நேரடியாக பாதிக்கிறது வந்து இருதயம். ஏன்னா இருதயம் தான் நமக்கு நுரையீரலை சுத்தப்படுத்தி தர காத்திலிருந்து ரத்தத்தை வாங்கி மற்ற இடத்துக்கு பரவுறது. ஸோ நமக்கு நுரையீரல் சரிப்பட்டு வரலை, நுரையீரலில் தொந்தரவு இருக்குன்னா நேரடியாக அடுத்தடுத்து பாதிக்கிறது வந்து இருதயம் தான் பாதிக்கும். இந்த பீடி குடிக்கிறதோ இல்லாட்டி இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கம் வந்து முதல்ல உடனே நமக்கான பாதிப்பை ஏற்படுத்தாது. அது என்ன பண்ணுன்னா மெது மெதுவாக அவங்களோட மூச்சு வாங்குகிற தன்மையை அதிகப்படுத்திக்கிட்டே வரும். இந்த அது மெது மெதுவாக மூச்சு வாங்குகிற தன்மையை அதிகப்படுத்திட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுக்க முடியாத அளவுக்கு பாதிப்பு அதிகமாகும். என்ன அது, ஒரு சின்ன சின்ன அவங்களோட தினசரி வேலை, தினசரி செயல்பாடு, இந்த செயல்பாட்டையுமே வந்து இந்த பீடி குடிக்கிறதோ சிகரெட் குடிக்கிறதோ மூச்சு வாங்குகிற அளவு அதிகமாக இருக்கிறதுனால செய்ய முடியாமல் போகும். அதே மாதிரி ஆஸ்துமா, ஆஸ்துமாங்கிறது அலர்ஜி, அதாவது நுரையீரலில் ஏற்படுற ஒவ்வாமையினால் வரக்கூடிய இந்த ஆஸ்துமா சுற்றுச்சூழல் பாதிப்புனால் வர்றதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, சுற்றுச்சூழலில் காற்று மாசுபடுது, சுற்றுச்சூழலில் வந்து கார்பன் டை ஆக்சைடு அளவோ கார்பன் மோனாக்சைடு அளவோ இந்த அளவு இல்லை புகையினோட அளவு அதிகமாகும் போது ஆஸ்துமாவோட அளவு அதிகமாகும். பொதுவாக ஆஸ்துமாங்கிறது என்னென்னா வறட்டு இருமலோட இழப்பு இருக்கும். அந்த இழப்பு நடக்கும்போதோ இல்லை உட்கார்ந்து இருக்கும்போதோ மூச்சு விடும்போது நுரையீரலிருந்து விசிலடிக்கிற சத்தம் மாதிரி கேட்கும். நெஞ்சு வந்து அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு இறைப்பு இருக்கும். இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்துமா அறிகுறி இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சந்தேகப்படலாம். இன்னொன்று என்னென்னா, இவங்களுக்கு வந்து வாகன புகையில் வர அந்த புகையாக இருக்கட்டும், இல்லை குப்பையில் எரிக்கும்போது வர புகையாக இருக்கட்டும், வீட்டில் விறகடுப்பில் எரிக்கிற அந்த புகையாக இருக்கட்டும், இல்லாட்டி வேலை செய்கிற இடத்துல வெல்டிங் பண்ணுற வேலையோ, இல்லாட்டி சமையல் பண்ணுற வேலையோ, இல்லை கல் உடைக்கிற வேலையிலையோ, இல்லை கட்டட வேலையில் அவங்க செய்கிற அந்த புழுதி புகையிலையோ, இந்த மாதிரி செயல்பாட்டில் அவங்களுக்கு இந்த வறட்டு இருமல் வந்து இழப்பு வந்து மூச்சு எடுக்கும்போது நுரையீரலில் விசிலடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்துமா தொந்தரவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வியாதி சிறியவங்கள் முதல் பெரியவங்கள் வரைக்குமே பாதிப்பு ஏற்படுத்தும். இது பரம்பரை வழியாகவும் வரும். ஆனால் ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தரை தும்பும்போதோ இருமும்போதோ வரக்கூடிய வியாதி இது கிடையாது. இந்த வியாதி அவங்களுக்கு இரத்தத்திலேயோ இல்லாட்டி குடும்பத்தில் வரக்கூடிய அலர்ஜினாலேயோ இது வந்து இந்த ஆஸ்துமாங்கிற வியாதி வரக்கூடும். இந்த ஆஸ்துமாங்கிற வியாதி எப்போ அதிகமாக வரும்னா சீசனல் வேரியேஷன் சொல்லும், அதாவது குறிப்பிட்ட காலத்தில் அதிகமாக வரும். இப்போ இந்த குளிர்காலத்துலேயோ மழை காலத்துலேயோ குளிரான காற்று இல்லாட்டி அந்த புகையோட சேற்ற காற்று, இல்லை வீட்டில் வளர்க்குற நாய் பூனை கோழி புறா இதில் இருந்து விழுற முடி, இந்த முடியோட அலர்ஜியுமே ஆஸ்துமாவோட அளவை அதிகப்படுத்தும். அவங்களுக்கு இந்த மூச்சு அடைப்பு எப்படி தெரியும்னா நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஆரம்பிக்கு, வறட்டு இருமலாக ஆரம்பித்து நுரையீரலில் அந்த சத்தம் வர ஆரம்பிக்கும். நுரையீரல் வந்து நீங்கள் மூச்சு விட்டு எடுக்கும்போது ஒரு சின்ன விசிலடிக்கிற சத்தமாக ஆரம்பிக்கும். ஊதாங்குழல் அளவில் இருக்க அந்த சுவாச குழாய்ங்கிறது அதிலிருந்து பாதி அளவாக மாறும்போது மூச்சை உள்ளார எடுக்கிறதுக்கும் மூச்சை முழுசாக வெளியில் விடுறதுக்கும் நம்மளால் முடியாமல் அந்த விசிலடிக்கிற சத்தம் ஏற்படுது. இந்த அளவு வந்து ஆக்சிஜன் அளவு வந்து உடம்புக்குள்ளார போகிறது இந்த ஆஸ்துமா தொந்தரவு இருக்கும்போது கம்மி ஆக ஆரம்பிக்குது. இந்த கம்மி ஆகிறதுனால நம்ம மற்ற உறுப்புக்கான ஆக்சிஜன் அளவும் குறைய ஆரம்பிக்குது. இது தொடர்ந்து நடக்கிறதுனால மற்ற உறுப்புக்கான ஆக்சிஜன் அளவு, அதாவது நம்ம மூச்சு காற்று அளவு வந்து குறைய ஆரம்பிக்குது. ஆக்சிஜன் மூச்சு காற்று அளவு குறையிறதுனால அடுத்தடுத்த உறுப்புகள் இருதயமாக இருக்கட்டும், இல்லை கல்லீரலாக இருக்கட்டும், இல்லை சிறுநீரகமாக இருக்கட்டும், பாதிக்கிற தன்மை அதிகமாகுது. குழந்தைங்களுக்கு வரும்பொழுது அவங்களோட தினசரி செயல்பாடுகள், ஸ்கூலில் படிக்கிற திறனாக இருக்கட்டும், இல்லாட்டி விளையாட்டில் ஆர்வம் காட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அவங்க பெற்றோர்களும் இதுக்கு அனுப்புறதுக்கு பயப்படுவாங்க. இதை பயப்படுற தொந்தரவு இல்லை, இதற்கான சரியான மருத்துவம் எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது இது இந்த தொந்தரவு முழுசாக கட்டுப்படுத்தலாம். இது வந்து முழுசாக குணப்படுத்த முடியாமல் இருந்தாலும் இது முழுசாக கட்டுப்படுத்த முடியும். அவங்களுக்கு என்ன தொந்தரவுனால என்ன காரணத்தினால இந்த ஆஸ்துமா அதிகமாகுதுங்கிறத முதல்ல ஆராயணும். ஒரு சில பேருக்கு அவங்களோட சாப்பாட்டு ஒவ்வாமையாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சில பேருக்கு அவங்க வீட்டில் வளர்க்குற நாய் பூனை கோழி புறா இது மாதிரி அந்த பிராணிகள்டிருந்து வரக்கூடிய முடி உதிரதுனால அவங்களுக்கு இந்த ஆஸ்துமாவோட அளவு அதிகமாகலாம். இல்லாட்டி புகை நெடி தூசு, ஒரு சில பேர் வந்து கொசுவத்தி ஊதுபத்தி அதில் வர புகை வந்து அவங்க தொந்தரவு அதிகப்படுத்தும். இந்த புகை நெடி தூசு இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணாலே இந்த ஆஸ்துமா அதிகமாகிற அளவு வந்து நம்ம குறைச்சிக்கலாம். பெரியவங்களுக்கு எப்படின்னா அவங்களோட வேலை செய்கிற திறன் குறையும், அவங்களுக்கும் இந்த சீசனல் வேரியேஷன், அதாவது நம்ம ஒரு ஒரு இந்த குளிர்காலம் இல்லாட்டி மழை காலத்தில் அதிகமாகி அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிக்கும். இதற்கான நேரடி மருத்துவம் என்னென்னா உள்ளிழுக்கு மருந்து தான், அதாவது இன்னேலர்னு சொல்லுவாங்க. அந்த இன்னேலர் தான் நுரையீரலில் நேரடியாக செயல்பட்டு ஆஸ்துமா தொந்தரவை சரிப்படுத்தும். நுரையீரல் அடுத்தபடியாக அதிகமாக பாதிக்கிறது நாட்பட்ட மூச்சடைப்பு வியாதி. இந்த நாட்பட்ட மூச்சடைப்பு வியாதி சிஓபிடின்னு சொல்லுவோம். இது பெரியவங்களுக்கு 50 வயசு மேலே இருக்கிற பெரியவங்களுக்கு தான் முக்கால்வாசி பாதிப்பு ஏற்படுத்தும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவங்களுடைய பழக்க வழக்கம், அதாவது பீடி சிகரெட் குடிக்கிற பழக்க வழக்கம். ஒருத்தர் தன்னோட வாழ்நாளில் 20 வருஷத்துக்கு மேலே ஒரு நாளில் 10 சிகரெட் அப்படி குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வியாதி வரத்துக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். இதற்கு அடுத்தபடி ஒரு நாளைக்கு 30 சிகரெட் குடிக்கிறாங்க, 3 பாக்கெட் குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நுரையீரலில் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல இந்த சிஓபிடின்னு சொல்லக்கூடிய மூச்சடைப்பு வியாதியை பற்றி பார்த்துடலாம். இந்த மூச்சடைப்பு வியாதிங்கிறது ஒருத்தர் 20 வருஷமாக ஒருத்தர் பீடி சிகரெட் குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நுரையீரல் விரிஞ்சி சுருங்குற தன்மை குறைய ஆரம்பிக்கும். இந்த சுருங்குற தன்மை குறையிறதுனால அவங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கெட்ட காற்று காற்றில் உடம்பில் ரத்தத்தில் அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த உடம்புல அதிகமாகிறது அடுத்தபடியாக இருதயத்தை பாதித்து இருதயத்தோட ப்ரெஷரையும் நுரையீரலோட ப்ரெஷரையும் அதிகப்படுத்தி அவங்களுக்கு மூச்சு வாங்குகிற தன்மையை மிக ஜாஸ்தியாக கொண்டு வரும். இந்த மிக ஜாஸ்தியாக கொண்டு வரதுனால அவங்களோட தினசரி வேலைகள் இருக்கு இல்லையா, அதை அவங்களால செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க இன்னொருத்தரை நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முன்னாடியே பீடி சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை நிறுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பாதிக்கிற தன்மையை நம்ம குறைச்சிக்கலாம். ஆஸ்துமாவும் சிவப்பிடியும் தொற்றா வியாதி, அதாவது நுரையீரலை வரக்கூடிய தொற்றா வியாதி. தொற்றும் வியாதி வந்து நுரையீரலுக்கு அதிகம். ஏன்னா ஒருத்தரால் இருமி தும்மி ஒருத்தருக்கு சளி இருக்குது அப்படின்னா அது காற்று மூலமாக காற்று துவாலைகள் மூலமாக பரவி இன்னொருத்தருக்கு அந்த கிருமி பரவறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டே வந்து நம்ம கொரோனாவை சொல்லலாம், அப்புறம் நம்ம டிபியை சொல்லலாம். இந்த காச நோய்ங்கிறது நம்ம உலகத்துலேயுமே சரி இந்தியாவிலையுமே சரி மிக அதிகமாக நுரையீரல் ஏற்படக்கூடிய தொற்று வியாதியாக இருக்குது. காசநோய் பாதித்தவங்களை எப்படி நம்ம அறிஞ்சிக்கலாங்கன்னா அவங்க வந்து 2 வாரத்துக்கு மேலே இருமல் சளி சொல்லுவாங்க. அதற்கப்புறம் அவங்களோட எடையை குறைய ஆரம்பிக்கும். முதல்லருந்து எடையை விட ஒரு மாதம் அளவுலேயே 5 கிலோ 6 கிலோ இப்படிங்கிற அளவு குறைய ஆரம்பிக்கும், எடை அளவு குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு விட்டு விட்டு காய்ச்சல் வரும், அதுவும் குறிப்பிட்ட சாயங்கால நேரம், அதாவது இரவு நேரத்தில் தான் அவங்களுக்கு அந்த காய்ச்சலோட அளவு அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி சளி ஒரு சில பேருக்கு ரத்தமாகவும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ காசநோய் வந்து சளி பரிசோதனை ரொம்ப முக்கியம். இந்த சளி பரிசோதனை யாருக்கு 2 வாரத்துக்கு மேலே இருமல் இருக்கோ அவங்க உடனடியாக அவங்க அருகில் இருக்கிற அரசு ஆஸ்பத்திரியில் சளி பரிசோதனையை செஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு அந்த சளி பரிசோதனையில் காசநோய்னு அறிகுறி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக 6 மாதம் வரைக்கும் அந்த காசநோய்க்கான மருந்தை எடுத்துக்கணும். அந்த 6 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மாதமும் அந்த பாதிப்பு அளவு எப்படி இருக்குங்கிறத நம்ம ரத்தத்தின் வழியாக பார்ப்போம். அதுக்கப்புறம் நுரையீரல் எக்ஸ்ரேன்னு சொல்லக்கூடிய நுரையீரல் படத்தின் மூலயமா பார்ப்போம். இந்த நுரையீரல் படத்தின் மூலயமா பார்த்து அவங்க குணமாயிட்டு வராங்களா இல்லாட்டி அந்த சளியோட அளவு அதிகமாகுதா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவையும் கண்காணிச்சுட்டே வரணும். காசநோயோட அளவு இப்போ ஏன் அதிகமாகுதுன்னா மக்கள்கிட்ட இருக்கிற இந்த சக்கரை வியாதி தான் முக்கியமான காரணம். சக்கரை வியாதிக்காரங்க இந்த காசநோய் பாதிப்பு ஏற்படுறதுக்கு ரொம்ப அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சக்கரை நோய் வியாதிக்காரங்களும் அவங்க சளி இருமல் இருக்குது அப்படின்னா உடனடியாக அவங்க சளி பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கு உடனே ஒத்துக்கணும், கண்டிப்பாக செய்யணும். அடுத்து கொரோனா பாதிப்பு. அதிகப்படியாக ஏற்படக்கூடிய தொற்று வியாதியில் நுரையீரல் முக்கியமானது கொரோனா பாதிப்பு. இந்த கொரோனா பாதிப்பு பற்றி மக்களுக்கு நிறையவே தெரியும். நான் வந்து அதோட வேக்சின் அதோட தடுப்பூசியை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ கொரோனா பாதிப்பு ஏற்படுறவங்க வந்து இந்த தடுப்பூசி போடாதவங்க தான் அதிகப்படியாக இருக்காங்க. அவங்க தான் ஐசியூ அட்மிஷன் ஆகி ரொம்ப ரொம்ப மோசமாகி இறக்குற தருவாய் வரைக்கும் போயிடுறாங்க. ஸோ எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கிறத அவாய்ட் பண்ணக்கூடாது, தடுப்பூசி போடுறத வந்து வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இந்த கொரோனா பாதிப்பு நுரையீரல் சளியோட அளவு வந்து இந்த தடுப்பூசி போடாதவங்களுக்கு மிக அதிகமாக இருக்குது. அவங்க ஐசியூ அட்மிஷன் ஆகி இறக்கும் தருவாய் வரைக்கும் அவங்களோட உடல்நிலை பாதிச்சிடுது. ஸோ எல்லாரும் தடுப்பூசி போடுறதை வந்து தவிர்க்காமல் கண்டிப்பாக போட்டுக்கணும். அதுவும் கண்டிப்பாக 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ப்ரெஷர் சுகர் அதாவது இரத்த கொதிப்போ சர்க்கரையோ இருக்கிறவங்க கண்டிப்பாக போட்டுக்கணும். அவங்களுக்கு இது எந்த விதமான உபாதைகளும் கண்டிப்பாக பண்ணாது.
இப்போ வந்து இந்த நுரையீரல் அப்படிங்கிற வகைகளில் ஆஸ்துமாவாக இருக்கட்டும் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய நுரையீரல் பாதிப்பு. அதை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன விதமான உணவுகள் எடுத்துக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
உடம்புக்கு 3 விதமான சத்து ரொம்ப முக்கியம். சர்க்கரை சத்து, புரோட்டீன் சத்து, அப்புறம் கொழுப்பு சத்து. நுரையீரலுக்கு வந்து புரோட்டீன் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா நுரையீரலோட எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். நுரையீரல் புரோட்டீன் அளவு அதிகமாக இருக்கிறது வந்து முட்டை, காய்கறிகள் இல்லாட்டி மாமிசங்கள். மாமிசங்கள் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக எந்த வகையான மாமிசம் எடுத்துக்கிறதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா மாமிசமும் புரதத்தோட சத்தை அதிகப்படுத்தும். முட்டை ரொம்ப, முட்டையோட அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முட்டை வந்து ஒரு நாளைக்கு 2 முட்டையாவது வெள்ளக்கருவாவது எடுத்துக்கணும். அப்படின்னா அவங்களோட புரதச்சத்து அளவு அதிகமாகும். இந்த புரதச்சத்தோட அளவு அதிகமாகும் போது அவங்க சளி உருவாகிற தன்மை வந்து மிக மிக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காய்கறி வகைகள் வந்து பருப்பு வகைகள், பயிறு வகைகள், இது ரெண்டும் ரொம்ப புரதச்சத்து மிக்க உணவுகள். இந்த மாதிரி உணவுகள் மாமிசம் சாப்பிடாதவங்களுக்கு பருப்பு வகைகள், பயிறு வகைகள், சுண்டல் இது போன்ற உணவுகள் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நம்ம இந்த உணவு மூலியமாகவும் நம்ம யூஸ் பண்ணுற நம்ம உபயோகிக்கிற முகக்கவசம் வழியாகவும் நம்ம சுற்றி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் நம்ம சுற்றுச்சூழலை வந்து நல்லா வச்சுக்கிற மூலமாகவும் நம்ம நுரையீரலையுமே நம்ம பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கலாம். முகக்கவசம் அணிவோம், ஆரோக்கியமான உணவை உட்கொள்வோம், தடுப்பூசியை செலுத்திக் கொள்வோம், நுரையீரலை பாதுகாப்போம்.
நுரையீரல் பற்றி அதோடைய பாதிப்புகளில் என்னென்ன ஏற்படுது, அது எந்த மாதிரியான வகையில் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பல தகவல்களையும் விவரமாக எடுத்து சொன்னீங்க சார். புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை வானொலி சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன் சார்.
நுரையீரல் சம்பந்தமான தகவல்களை கேட்டறிந்தமைக்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நுரையீரல் மற்றும் காசநோய் பிரிவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இதுவரை புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் நுரையீரல் மற்றும் காசநோய் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் எம் மதியழகன் அவர்கள் உலக நிமோனியா தினத்தை முன்னிட்டு நுரையீரல் பாதுகாப்பு குறித்து பல தகவல்களை தற்போது நமது புதுகை பண்பலையில் வழங்கினார். மேலும் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேயர்களே, இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.